ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனி அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. பகவான் மகாத்மாக்களை எல்லா விதத்திலேயும் காப்பாற்றின்றிருக்கான். சரியா, பகவான் எல்லா ஜீவர்களையும் எல்லா விதத்திலையும் ரட்சிச்சுட்டு தான் இருக்கார். மகாத்மாக்களுடைய சரித்திரத்துல அது நமக்கு புரியும்படியா இருக்கு. சந்நியாசம் வாங்கிண்டாச்சு அப்படின்னா அவர்களுக்கு பகவான் தான் கதி. எல்லாருக்குமே எப்பொழுதும் பகவான் தான் கதி. சன்னியாசிகளுக்கு கூட இருந்து பாத்துக்கிறது யார் இருக்கா அப்படின்னா பகவான். யாரையாவது மாத்தி 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 தயார் பண்ணுவான். அதனாலதான் சுவாமி ராமானுஜருக்கு விஷம் வச்சு கொடுத்துட்டா இல்லையா. ராமானுஜரை சாப்பிடாம இருந்த சமயத்துல திருக்கோஷ்டிய நம்பி அழகா வந்துட்டா வந்துட்டா. ராமானுஜரும் காவேரி ஆத்தங்கரை மணல்ல சேவிக்கிறார். ஒரு ஆச்சாரியனிடத்துல என்ன ஒரு அபிமானம் இருந்தா சுடு மணல்ல எப்படி சேவிக்கிற. இன்னைக்கு இந்த காலத்துக்கு இந்த காலகட்டத்திலாம் பார்த்தோம்னா கோவில்ல போய் சேவிக்கிறது அப்படின்ற பழக்கமே ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அதான் மாறணும், மாறியே தீரும். அது வரையும் நான் பார்த்திருக்கேன். இந்த தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லாம் புது ட்ரெஸ் போனோம்னா அண்ணா சேவிக்க மாட்டேன். அண்ணா சேவிக்கணும். குருவாயூர்லாம் போனா எப்போதான் தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. எல்லாரும் நடந்து நடந்து அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். உடனே அடி போய் சேவிக்க மாட்டான். ட்ரெஸ் அழுக்கா போயிடுமே. இந்த சரீரத்தினுடைய ஜென்மா முடிஞ்சு சத்கதி அடையணும். சரீரமே ஒரு வஸ்திரம் தான். வாசாம்சி ஜீர்ணாணி அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். இந்த வஸ்திரம் அழுக்கா எடுத்தா என்ன, பகவான் வேற வஸ்திரம் தரப்போறான், அவ்வளவுதானே. அதனால அந்த அபிமானத்தை விடணும், அந்த தேக அபிமானம். சேவிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு. ஆச்சாரிய புருஷா பகவான் பாகவதா இவாளுக்குலாம் நம்மளால ஒரு பிரத்யுபகாரமும் ஒரு நாளும் சத்தியமா எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் பண்ணவே முடியாது. நம்மளால பண்ண முடிஞ்ச உடனே என்னடானா அவர்களை நமஸ்காரம் பண்றது அப்படின்னு தான், சேவிக்கிறது ஒண்ணுதான். அதனாலதான் அழகா சுவாமி ராமானுஜர் ஜோரா சேவிக்கிறோம். நான் அரிய ஜீயர்களை பெரியவாளெல்லாம் பார்த்திருக்கேன் கோவில்லாம். இப்ப என்ன அழகா சேவிப்பா தெரியுமா, அவ சேவிக்கிறத பார்த்தா இப்படிதான் சேவிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். எத்தனையோ வயசான ஜீயர்கள்லாம் அடியேன் சேவிச்சிருக்கு. கோவில்ல ஜீயர்களுக்கு அருளப்பாடு அப்படின்னு, ஜீயர்னா மடாதிபதி, வைஷ்ணவ மடாதிபதிகளை ஜீயர் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்ப அருளப்பாடுன்னு ஜீயர் கூப்பிட்டா உடனே அவ கை கட்டி வாய் புத்தி நாயந்தே அடியேன் அப்படின்னுவா. ரொம்ப அழகா இருக்கும். அந்த கையில திரிதண்டத்தை வச்சு அவ சேவிக்கிறது ஒரு அழகு. அதுபோல சுவாமி ராமானுஜர் ஜம்முன்னு சேவிக்கிறார் திருக்கோஷ்டி ஒரு நம்பிய காவேரி ஆற்றங்கரை சுடு மணல்ல. திருக்கோஷ்டி நம்பி எழுந்துன்னு சொல்ல மாட்டேங்கிறார். உடனே நமக்கு எல்லாருக்குமே கோபம் வரும். திருக்கோஷ்டி ஒரு நம்பியின் இடத்துல ஏற்கனவே 18 தடவை திருப்பி அனுப்பியிருக்கார். ஒரு மாசம் உபவாசம் இருக்க வச்சார். இப்படி இல்லாமவை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இது என்ன ஆச்சரியம்னா இந்த திருக்கோஷ்டி ஒரு நம்பி மேல வர கோபம் ராமானுஜருக்கு விஷம் வச்சவா மேல பெருசா கோபமே நிறைய பேருக்கு வரவே இல்லை. அது பல பேருக்கு பெருசா தோன்றதில்லை, அது தவறா தோன்றதில்லை. திருக்கோஷ்டி நம்பி எழுந்துருங்கன்னு சொல்லல, ராமானுஜரும் எழுந்துக்கவே இல்லை. அப்பதான் பரிதவிக்கிறார் கிடாம்பி ஆச்சான். ரொம்ப ஆச்சரியமானவர் இந்த கிடாம்பி ஆச்சான். இன்னைக்கு கிடாம்பி ஆச்சானுடைய வம்சத்தார் உண்டு. இந்த கிடாம்பி ஆச்சான் வம்சத்துல வந்தவர் தான் கிடாம்பி அப்புள்ளார். அவருடைய சம்பந்தப்பட்டவர் தான் சுவாமி நிகமாந்த மகா தேசிகர். கிடாம்பி ஆச்சார வம்சத்துல எத்தனையோ மகாத்மாக்கள் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ணிருக்கா. பின்னாடி சொல்றேன் நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல. ரொம்ப வசதியான ஒரு வம்சம் கிடாம்பி ஆச்சான் வம்சம். இன்னைக்கும் பல இடங்கள்ல அவருடைய வம்சத்தார் வாழ்ந்துட்டு இருக்கா. அவர் வம்சத்தாருக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். ரத்னாஸ்வரி ராமானுஜருடைய சம்பந்தப்பட்ட சிஷ்ய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிறவாளோட வம்சத்தார்கள் இன்னைக்கும் பல இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி மதுரகவி ஆழ்வார் வம்சத்தார் வாழ்ந்துட்டு இருக்காளோ, பெரியாழ்வார் வம்சத்தார் வாழ்ந்துட்டு இருக்காளோ, தொண்டரடி பொடியாழ்வாருடைய வம்சத்தார் வாழ்ந்துட்டு இருக்காளோ, அந்த மாதிரி கிடாம்பி ஆச்சான் வம்சத்தார்களும் வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னா, கிடாம்பி ஆச்சான் வம்சத்தால இருக்க முக்காவாசி புருஷாளுக்கு ரொம்ப நன்னா தள்ளிகை பண்ண வரும், ரொம்ப நன்னா அவ தள்ளிகை என்ஜாய் பண்ணி பண்ணுவா. அவளுக்கு தலிகை மேல ஒரு அபரிமிதமான ருச்சியே உண்டு பண்றதுல. கிடாம்பி ஆசன் பரிதவிக்கிறார், ஐயோ ஒரு கருமுகைப்பூவை கொண்டு போய் இப்படி வெயில்ல போடுவாளா, என்ன ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை இது, என்ன ஆச்சாரிய சிஷ்ய அணுகுமுறை இது, என்ன ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் இதுன்னு கோச்சிண்டு தான் கீழே படுத்துண்டு ராமானுஜத்துக்கு தன் மேல போட்டுக்கிறார். என்ன ஆச்சரியம்னா, ராமானுஜ கூடவே முதலியாண்டான் இருக்கார், கூறத்தாழ்வான் இருக்கார், எல்லாருக்குமே பரிதவிக்கிறது. ஆனா இப்படி திருக்கோஷம் எடுத்த சத்தம் போட்டு தான் கீழே படுத்துண்டு ராமானுஜர் மேனியை எடுத்து தன் மேல போட்டுக்கணும்னு ஒரு தோணல் வரல. ஒரு அம்மாவுக்கு தானே அந்த வாத்சல்யம் வரும், சரீரத்து மேல பரிவு யாருக்கு வரும்னா அம்மாவுக்கு தான் வரும். நன்னா சாப்பிடணுமே, இந்த குழந்தை கொசு கடிச்சு விடுத்து இப்படி இருக்கே, குழந்தை ஒண்ணுமே சாப்பிடல, வயிறு உள்ள போயிடுது, குழந்தை காலில் அடிபட்டு விடுது, இப்படி தோல் பிஞ்சு போயிடுது. இப்படி ஒரு அம்மா தான் ஒரு குழந்தையினுடைய சரீரத்தை அங்குலம் அங்குலமா கவனிப்பா, பாதத்திலேருந்து தலை வரைக்கும் ஒரு அம்மாவால மட்டும்தான் கவனிக்க முடியும். நிச்சயமா வேற யாராலையும் அப்படி கவனிக்கவே முடியாது. அந்த வாத்சல்யம் யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் திருக்கோஷ்டி நம்பி. அந்த பரிதவிப்பு வேணும். ராமானுஜர் மேல அக்கறை மரியாதை இதெல்லாம் ஒரு பக்கம், அதுல மாற்றமே கிடையாது. கூறத்தாழ்வான் முதலியாண்டானுக்கெல்லாம் அக்கறைக்கோ மரியாதைக்கோ அவர் நன்னா இருக்கணும்ன்ற ஆசைக்கோ அதெல்லாம் ஒரு குறவும் கிடையாது. ஆனா ஒரு அம்மா மாதிரி, ஐயோ ராமானுஜர் உடம்பு போய் சுடுமணல்ல இருக்கேன்னு ஒரு அம்மா தான் டக்குன்னு ஒரு குழந்தை கால் சுட்டுடுமோன்னு தூக்கிப்பா இல்லையா, அது கால் வலிக்குமா, தனக்கு உடம்பு முடியலன்னா கூட குழந்தைய தூக்கி நடப்பா இல்லையா அம்மா. அது போல ஒரு வாஞ்சை, ஒரு வாத்சல்யம், அதை தூக்கி அப்படி எடுத்து போனோம், ஐயோ இந்த குழந்தை அப்படி துடிக்கிறதே உடம்பு தாங்குமா அப்படின்னு அந்த பரிதவிப்பு. இந்த குழந்தைக்கு அம்மா பால் கொடுத்தானா கொதிக்க வெதிக்கு கொண்டு கொடுக்க மாட்டான், அது அவசரத்தை குடிச்சிருமோன்றதுக்காக நன்னா ஆத்தி அதுக்கு எந்த பக்குவத்துல வேணுமோ அது அப்ப கூட குடுத்துட்டு போயிட மாட்டான், அது நின்று குடிக்கிறத பாப்பா. அது தீர்த்தம் கொடுத்தாலும் பார்த்து நிதானமா குடிக்கிறத பாப்பா, ஆகாரம் கொடுத்தாலும் மென்னு முழுங்கறதான்னு பாப்பா, அது சும்மா ஏதோ கொடுத்தோம் போனோம் அப்படின்னு. இப்போ தகப்பனார் ஆகாரம் கொடுக்கிறார், பால் கொடுக்கிறார், வேற ஏதாவது ஜூஸ் கொடுக்கிற போதும்னா போதும் அவ்வளவுதான், ரெண்டாவது வாட்டி சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லி அந்த மைண்டை டைவெர்ட் பண்ணி எப்படியாவது இந்த ஆகாரத்தை அதுக்கு கொடுத்து விடலான்னு ஒரு பிரயத்தனம் பட மாட்டான், அது வேண்டாம் சொல்லிட்டு கம்பல் பண்ணணும் அப்படின்னு. அது விளையாட்டுனால கூட வேண்டாம் சொல்லலாம், இல்லாட்டி வேற ஏதோ யோசனை வேண்டாம் சொல்லலாம், ஏதோ ஒரு இருக்கும். ஆனா அம்மாவுக்கு தெரியும் எப்படியும் அந்த ஆகாரம் சாப்பிட்டா தான் இது தெம்பா இருக்கும். அதுபோல ராமானுஜ சரீரம் நன்னா இருக்கணும்னு ஒரு தவிப்பு. அதனாலதான் திருக்கோஷ்டியை நம்பி சிரிச்சா, உம்மைத்தான் தேடினோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை பார்த்து சொல்லிட்டார், இன்னிலிருந்து இவர் ஏக மாதுகரன், இன்றிலிருந்து இவர் தலிகை பண்ணுவார், இவர் தலிகை பண்றத மட்டும் சாப்பிட்டா போதும்னுட்டார். அவ்வளவு அழகு ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம், இந்த கிருபையா அப்படின்னு. கிடாம்பியாசன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், இப்பேற்பட்ட பாக்யமா அப்படின்னு. அன்னிலேந்து ராமானுஜருக்கு அழகா திருமடப்பள்ளி கைங்கரியம், ராமானுஜருக்கு பார்த்து பார்த்து காத்தால என்ன கொடுக்கணும், மத்தியானம் என்ன கொடுக்கணும், ராத்திரி ஆகாரத்தை என்ன கொடுக்கணும், ஏகாதசி உபவாசம்னா என்ன கொடுக்கணும், உற்சவம்னா கோவில்ல டைம் எல்லாம் மாறும், எத்தனை மணிக்கு ராமானுஜர் கோவிலுக்கு போகணும், வெளியில எங்கேயாவது கிரந்தங்கள்லாம் எழுதுறாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறார், வெயில் காலமா இருந்தா என்ன கொடுக்கணும், குளிர் காலமா இருந்தா என்ன கொடுக்கணும், மழை காலமா இருந்தா என்ன கொடுக்கணும், அப்படி காலம்பரை போய் காவேரி ஸ்நானம் பண்ணுவார், மார்கழி மாசம் குளிர் காலத்துல எழுந்து வந்து ரங்கன சேவிக்க வருவார், குளிர் ரொம்ப நெஞ்சில சளி கட்டிக்கும், அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன கஷாயம் வச்சு கொடுக்கலாம், மிளகு தட்டி ரசம் பண்ணலாமா, ஆச்சாரியனா ஆச்சாரியனுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு இருக்கு, இதெல்லாம் கொடுக்கப்படாதுன்னு இருக்கு, யாராவது கொண்டு வந்து கொடுத்தா கூட இந்த காய்கறி எல்லாம் ஆச்சாரன் சேர்க்கலாமா வேண்டாமா, நேற்று என்ன காய்கறி. ஏன்னா ஒரு அம்மா எவ்வளவு யோசிப்பா, குழந்தைக்கு எல்லா விதமான சத்தும் உடம்புல சேரணும், அதுக்கு ஏதா மாதிரி அத்தனை விஷயத்தையும் ஆலோசனை பண்ணி, சரி இன்னைக்கு நிகழ்கறியம் இது இப்படி பண்ணிருக்கோம், நாளைக்கு அதை பண்ணுவோம், இன்னைக்கு தேங்காய் தொகையில் பண்ணோமா, நாளைக்கு வேற ஏதானும் உண்டு, அப்படி பல விதமான சலுகை. பணங்கள் கண்டு தட்டி போட்டு பால் கொடுப்போமா, ரொம்ப இருமல் இருந்ததுன்னா உடனே மஞ்சப்பொடி பால் கொடுப்போமா, மிளகு பல பணங்கள் கண்டு போட்டு பால் கொடுப்போமா, இப்படி பார்த்து 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 யதிராஜர தன் குழந்தை போல பாவிச்ச ஒரு கைங்கரியம் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ண கிடாம்பி ஆச்சம் ரொம்ப விசேஷம். இது என்னன்னா, கிடாம்பியாச்சானுக்கு நிறைய ரகசியங்களை ராமானுஜர் சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரகசியமான ஒருத்தர் கிடாம்பியாச்சான். அவர் கிரந்தங்கள் எழுதியிருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறானா, நிறைய பேருக்கு அவர் என்ன கிரந்தங்கள் எழுதினார் காண கிடையாது. நிறைய விஷயங்களை ராமானுஜர் பர்சனலா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அத்தனை தூரம் பரம பிரீதி. ஏன்னா தலிகை பண்றதும் இவர் தான், தலிகை பண்ணி போடுறதும் இவர் தான். ராமானுஜர் என்ன சாப்பிடுவார், எது சாப்பிடுவார், அப்பெல்லாம் ராமானுஜர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். ஆச்சாரிய புருஷாளுக்கு தலிகை பண்ணி போடும்போதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியே தான் பகவத் விஷயங்கள்லாம் சொல்லுவார். காஞ்சி மகாபரிவாள்ல ரசம், மோர், குழம்பு, பாயசம் ஒவ்வொன்றதுக்கும் ஒரு பெரிய வியாக்கியானமே கொடுத்துருக்கார். ஒவ்வொரு பிரிவாளும் பார்த்தோம்னா, நம்ம வாழையில தலிகை பரிமாறணும் அப்படின்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான புராண வைபவங்கள்லாம் சொல்ல முடியும். இப்பதான் கீரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே திரௌபதி பகவான் அனுகிரகம் பண்ணாங்க, அதை சொல்லிடலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு ஆச்சரியமாக. பால் பாயசம் அப்படின்னா அம்பலப்புழா கிருஷ்ணனுடைய பால் பாயசம் சொல்லிடலாம். நிறைய விதவிதமா விதவிதமா இருக்கு பகவத் விஷயங்கள். ஆழ்வார் நகரி தோசைக்கே ஒரு தனி மகாத்மியம் உண்டு. இப்படி பலவிதமான விஷயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி மடப்பள்ளி கைங்கரியம் நினைச்சு பாருங்களேன், டெய்லி காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ராமானுஜர் என்ன சாப்பிடணும், அவருக்கு என்ன பக்குவத்தில் கொடுக்கணும், அது தனி சுகம் இல்லையா. சரி, இன்னைக்கு பண்ணியாச்சு, நாளைக்கு என்ன பண்ணணும். ராமானுஜருடைய சரீரத்தை உத்தேசிச்சு மட்டுமே ஜென்மா, நிஜமாவே ஒரு பரம சுகமான ஒரு அனுபவம். ஆனா ஆத்த சாப்பிடறனா ஸ்திரீகள் எப்பொழுதுமே சாப்பிடக்கூடியவாளை பத்திய நினைவே ஓடிட்டு இருக்கும் மனசுல. இவாளுக்கு இந்த தலிகை பிடிக்கும், இவாளுக்கு இந்த காய் பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணா பிடிக்கும், இதே யோசனை ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி ராமானுஜருடைய திருமேனி தியானம். ஆனா எப்பொழுதுமே இந்த ஸ்ரீபெரும்புதூர், மேல்கோட்டை, அதே மாதிரி ஸ்ரீரங்கம், மூணு இடங்கள்லயும் இந்த திருமேனியை பார்க்கும்பொழுதுலாம் ஒரே ஒருத்தர் தான் நிறைய ஞாபகம் வருவார், கிடாம்பி ஆச்சான் தான். ஏன்னா இந்த மூணு திருமேனியும் வித்தியாசம் உண்டு. ராமானுஜருடைய ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு திருமேனி. அது 120வது வயசு திருமேனி தான் ஸ்ரீரங்கம், தானான திருமேனி. ஆனா ஒவ்வொரு திருமேனியும் பொலிவோட இருக்கும். இத்தனைக்கும் ஒரு காரணம் ஸ்ரீ கிடாம்பி ஆச்சான். அன்னைக்கு ராமானுஜர் திருமேனி அவர் பார்த்து பார்த்து ஜாகிரதையா தலைகை பண்ணி போட்டதுனாலே இன்னைக்கு 1000வது திருநக்ஷத்திரத்தை ராமானுஜ விஷயத்தை நாம பேசிட்டு இருக்கோம். அதனால ஸ்ரீ வைஷ்ணவ அத்தனை பேரும் யாருக்கு கடன்பட்டிருக்கோமோ இல்லையோ, கிடாம்பி ஆச்சானுக்கு சத்தியமா கடன்பட்டு இருக்கோம். மத்த ஆச்சாரியர்கள் கடன்பட்டிருக்கோமோ இல்லையோ, மத்த சிஷ்யால கடன்பட்டிருக்கோமோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் ராமானுஜ சிஷ்யர்கள்ல ரத்னம் அப்படின்னா கிடாம்பி ஆச்சான் தான். மத்த எல்லாரும் ஒவ்வொன்றும் பண்ணிருக்கான, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இன்னும் போக போக நிறையவே பண்ணிருக்கான். ஆனாலும் கிடாம்பி ஆச்சான், ராமானுஜன் அப்படின்ற அந்த திருமேனி இன்னைக்கு நம்ம சேவிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ராமானுஜான்னு தியானம் பண்றோம், ரைட். ஸ்ரீபெரும்புதூர் தானுகந்த திருமேனி, மேல்கோட்டை தமருகந்த திருமேனி, ஸ்ரீரங்கம் தானான திருமேனி, இத்தனைக்கும் ஒரு காரணம் கிடாம்பி ஆச்சான். 1000 கோடி நமஸ்காரங்கள் ஸ்ரீ கிடாம்பி ஆச்சானுக்கு. ராமானுஜர் இப்ப நன்னா ஆகாரம் எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்தை சில பேருக்குலாம் ரொம்ப வருத்தம், நம்ம ஆத்துல எல்லாம் மாதுகரம் இல்லாம போயிடுதே அப்படின்னு. ஆனா அவளை நினைச்சா பரவாயில்ல, இப்படி ஒரு ராமானுஜர் நன்னா இருந்தா போதும் அப்படின்னு ஏத்துனுட்டான். இத்தனைக்கும் காரணம் அந்த ஒரு ஸ்திரீ. அவள அழகா அவள் விஷாண்டத்தை தனியா போட்டுட்டா பாருங்க. அந்த அம்மா பேர் என்னன்னு தெரியல, அவள் அழகா குறிப்பால உணர்த்தி இது சாப்பிட வேண்டான்ற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு அழுதுண்டே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டாள். அது காரணம் கொண்டே நமக்கு கிடாம்பி ஆச்சான் கிடைச்சா, பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் மாதிரி. அவ்வளவு அழகு ஜோரா தலிகை பண்ணி போட்டு இருக்கார் ராமானுஜர். ஜம்முன்னு ஸ்ரீரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப ராமானுஜருடைய பெருமை பாரத தேசம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் பரவின் இருக்கு. அப்ப ராமானுஜருடைய பெருமை காசி வரைக்கும் போயாச்சு. காசி அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி வித்வான்கள் அப்படின்னா காசி தான். அன்னைக்கெல்லாம் காசிக்கு சாதாரணமா கல்யாணத்துக்கெல்லாம் சொல்லுவோம், பிராமண கல்யாணத்துல காசி யாத்திரைன்னு ஒண்ணு உண்டு. அந்த காலத்துல எல்லாம் வேதம் தானே படிப்பா, வேதம் படிச்சு முடிச்ச உடனே அந்த வேதத்தை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு இடம் காசி. சோ நிறைய பேருக்கு நட தான் படிச்ச படிப்பை நிரூபணம் பண்றேன், வேத வித்வான் நிரூபணம் பண்றதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி பிஹெச்டி மாதிரி அப்படின்னா காசி தான். அப்ப நிறைய பேர் காசிக்கு போவா, போனவ அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடுவா. இந்த வாதம் விவாதம் தன்னுடைய பாண்டித்ய நிரூபணம் அப்படியே செட்டில் ஆகி அப்படியே சன்னியாசம் வாங்கிட்டு அப்படியே பிரம்மச்சாரியா இருப்பா, அப்படியே சிஷ்யர்கள் மடம் செட்டில் ஆயிடுவா. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவா, பிராமணாள்லாம் சிவந்த குழந்தை திரும்பி வரணுமேனு சொல்லிட்டு போகும்பொழுது, அப்பா நீ காசிக்கு போய் நீ வித்வான் நிரூபணம் பண்ணிட்டு வா, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர முன்னாடியே நிச்சயம் பண்ணி வச்சுடுவா. அப்ப இந்த குழந்தை போயிட்டு காசிக்கு போய் நிரூபணம் பண்ணிட்டு வருவான். அப்ப காசி யாத்திரையிலேருந்து வர பயலை வரவேற்று எல்லாம் பண்ணுவான். நம்ம இன்னைக்கு எல்லாம் கையில காசி யாத்திரைக்கு நம்மளே வாசல் வரைக்கும் அனுப்பிட்டு, கல்யாணம் பண்ண வாசல் வரைக்கும் அனுப்பிட்டு நம்மளே சேஃபா கூட்டுன்னு வந்துடுறோம். அதான் ஆச்சரியமே, அதுதான் அந்த காசி யாத்திரை ஃபங்க்ஷன். எனக்கு இன்னைக்கும் ஞாபகம், சிரிப்பு வரும் இங்கேயாவது காசி யாத்திரை. எனக்கு கூட காசி யாத்திரை நடந்தது, சிரிப்பு தான் வந்தது. நம்ம காசி போனதே இல்லை வரைக்கும். அதுதான் ஆச்சரியம், காசி பக்கம் எங்க இருக்கு கூட தெரியாது பல பேருக்கு. ஆனாலும் காசி யாத்திரைன்னு ஒண்ணு இப்படி ட்ரெடிஷனா பண்ண ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். சிலதெல்லாம் நம்ம சொன்னோம்னா சாஸ்திரத்துக்கு விரோதமா சொல்றோம். இது சாஸ்திரத்துக்கு விரோதமே கிடையாது. எங்கேயாவது ராமச்சந்திரமூர்த்தி காசி யாத்திரை போயிட்டு வந்து கல்யாணம் வேண்டான்னு இருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம். காசி யாத்திரை ராமன் போயிட்டு வந்த வாசல் வரைக்கும் போனார், ஜனக மகாராஜா வாடா என் பொண்ண தரேன்னு சொன்னார், இங்க கிடையவே கிடையாது. சிலதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி காசி யாத்திரை, காசியில ஒருத்தன் இருந்தார் யஜ்ஞமூர்த்தி அப்படின்னு அவருக்கு பெயர், பெரிய வித்வான். அந்த இடத்துல நல்லா நிரூபணம் பண்ணி பல பேரை பண்டிதர்கள் எல்லாம் ஜெயிச்சு அழகா சன்னியாசம் எல்லாம் வாங்கிட்டு நிறைய சிஷ்யாரோட ஜம்னு எல்லாரும் கொண்டாடும்படி அங்க மடத்தெல்லாம் வச்சுட்டு இருந்தார். எப்பொழுதுமே இந்த மாதிரி வாத விவாதங்கள்ல ஈடுபட்டு இருக்கவாளுக்கு சும்மா உட்காந்து தியானம் பண்ண முடியாது, அவளால பகவஸ்மரண பெருசாலாம் பண்ண முடியாது. எல்லா இடங்கள்லயும் போய் தான் பெரியவன் நிரூபணம் பண்றதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுக்குதான் நிறைய படிக்காம இருக்கிறதே நல்லது தெரியுமா. பல விஷயங்கள் நிறைய படிச்சுட்டோம்னா புத்தி தான் வேலை செய்யும், பகவத் விஷய அனுபவம் கிடைக்காது. ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், நிறைய கிரந்தங்கள் வாசிச்சோம்னா கிரந்தி ஆயிடுவான். கிரந்தி அப்படின்னா முடிச்சு சிடுக்கு. நிறைய படிக்க 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 என்னன்னா புத்தி வேலை செய்யும். பக்திக்கு புத்தியே வேண்டாம், புத்துவா இருக்கணும். புத்துவா இருக்கவள் தான் பக்தி நன்னா வரும். அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். கிருஷ்ணலீலாலே பாருங்கோ, விப்ரபத்னிகளுக்கு கிடைச்ச பகவான் எந்த யஜ்ஞமூர்த்தியான பகவானுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கோ அவனே அன்னம் கேட்டு கூட விப்ரவர்கள் தரவே இல்லை ரிஷிகள். ஆனா விப்ரபத்னிகள் ஓடி வந்து கண்ணனுக்கு எல்லாம் கொடுத்தான் காண கிடைக்கிறது. அப்ப புத்தினால என்ன பிரயோஜனம் இல்லையா? எப்பொழுதுமே இந்த வாத விவாதங்கள்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. வாத விவாதம் பண்ணலாம், யாராவது தப்பா இருக்கான்னா வாத விவாதம் பண்ணி அவளை நல்வழிப்படுத்துறதுக்கு பண்ணணுமே ஒழிய நேரம் வீணடிக்கிறதுக்காகவோ தன் பெருமையை நிரூபணம் பண்றதுக்காகவோ ஒருத்தருடைய சித்தாந்தத்தை குழப்பறதுக்காகவோ பண்ணப்படாது. அவளா வாதத்துக்கு வந்தா பண்றது வேற, நம்மளா போய் வாதம் பண்றதுன்னு வேற. யஜ்ஞமூர்த்தி அப்படின்ற அவர் காசியில நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதிண்டு நிறைய சிஷ்யாலயம் கூட்டுண்டு நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். இந்த ராமானுஜரை ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம நல்ல பிராபல்யம் ஆயிடும். காசியில ஏற்கனவே நல்ல பிராபல்யமா தான் இருக்கார், பிரபலமா தான் இருக்கார். அதையும் தாண்டி பாரத தேசம் முழுக்க தன்னை எல்லாரும் உயர்ந்தவன் சொல்லணும்னு ஒரு புகழ் மேல ஒரு ஆசை. நிறைய சன்னியாசிகள் நான் அப்படி பார்த்திருக்கேன், புகழ் பெருமை காம்பீகம் சிஷ்யர்கள் மடம் சொத்து இப்படிப்பட்ட சன்னியாசிகளையும் பார்த்திருக்கேன், உத்தமமான சன்னியாசிகளையும் நிறைய பார்த்திருக்கேன். ரெண்டு பேருமே பார்த்திருக்கேன் நான், ரிஷிகேஷ் ஹரித்வார்ல அந்த காம்பீகமான சன்னியாசிகள்லாம் நான் பார்த்திருக்கேன் நிறைய. பயந்தே போயிருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு ரிஷிகேஷ் போயிருந்த பொழுதுதான் ஒரு சன்னியாசியை பார்த்தேன். என் கூட வந்து வா ரொம்ப நல்ல சன்னியாசின்னு அழிச்சுட்டு போனேன். சரி நானும் போய் சேவிக்கலான்னு போனேன். சாதுன்னு ஒரு அறையில் தங்கியிருந்தார். சரி நானும் போய் உக்காந்தேன். அப்படியே பார்த்தேன், அவர் கேட்டான் சாப்பிடலான்னு. நான் ஒன்றும் இல்லை அதான் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு, இல்லை தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு டப்பாவை திறந்தார், முறுக்கு எடுத்தார். இன்னொரு டப்பா திறந்தார், லட்டு எடுத்தார். இன்னொரு டப்பா திறந்தார், பிஸ்கட் எடுத்தார். நான் பயந்தே போயிட்டேன். சம்சாரிகளுடைய கிச்சனை விட ஜம்முன்னு இருந்தது. இவர் எப்படி சன்னியாசி நான் ஒத்துக்க முடியும்? நான் சொன்னேன் வயது இல்லை, நான் வெளில வரேன் வந்துட்டேன் நிஜமாவே. அதுக்கப்புறமாவே எனக்கு இன்னும் பயம் உண்டு. அப்படிப்பட்ட வாழையும் பார்த்திருக்கேன். அடுத்த வேளை அன்னத்தை பத்தி கூட யோசிக்காம இருக்கக்கூடிய சன்னியாசிகளையும் பார்த்திருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா நிறைய யதிகள் மடத்தை நிர்வாகம் பண்றவர்கள் சிஷ்யாளுகள் எல்லாம் பண்ணுவா. ஆனா வைராகீஸ்வரர்களா இருக்க சன்னியாசிகள் நிறைய பேர் எனக்கு தெரியும், எத்தனையோ மடங்கள்ல என்ன தனம் உண்டு, ஆனா அந்த மடத்தோட சன்னியாசிகள் பீடாதிபதி பார்த்தானா ரொம்ப சாதாரணமா இருப்பா, ரொம்ப ஆச்சரியம் நிறைய உண்டு. தெரிஞ்சுக்கணும்ன்றதான் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம். இருந்தாலும் இவர் சன்னியாசி, ஒரே டாம்பீகம் சற்பெருமை, இதெல்லாம் எடுத்துன்னு நேரம் வந்துட்டார் சுவாமி ராமானுஜரிடத்துல. சரியா சொல்லணும்னா அவருடைய நல்ல நேரம், ராமானுஜரிடத்துல வாதம் பண்ண வந்தார். அழகா வந்தா ராமானுஜருடைய மடத்துக்கு வந்தார், உங்களோட நான் வாதம் பண்ணணும், என்னோட தர்கிக்கணும் நீங்க அப்படின்னார். உடனே ராமானுஜர் சிரிச்சார், சரி வாதாடுறேன், தர்க்கவாதம் பண்ணுவோம், உன்னுடைய சித்தாந்தத்துக்கும் என்னுடைய சித்தாந்தத்துக்கும் வாதம் பண்ணுவோம். ராமானுஜரா போய் வாதம் பண்ணல, அவரா வந்தார். சரியா வந்துட்டு வாதம் பண்ணல என்ன தப்பு, அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஒரு சித்தாந்தத்தினுடைய பீடாதிபதி, வாதம் பண்ணி இந்த சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ண வேண்டிய ஒரு தர்மம் உண்டு. சரி வாதம் பண்ணலாம், ஒருவேளை நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவேள் அப்படின்னார். உடனே ஒரு ஆவேசம் வந்த மாதிரி அந்த யஜ்யமூர்த்தி, ரொம்ப அழகா இருக்கும் அந்த சங்கல்பம், என்னுடைய சித்தாந்தத்தை விடுவேன், உம்முடைய சித்தாந்தத்துல சேர்ந்துருவேன், உம்முடைய தாசனா மாறுவேன், உம்முடைய பெயரையும் என் பேர் கூட வச்சுப்பேன்னு விட்டார். ரொம்ப வேகமா ஆவேசமா என்னுடைய சித்தாந்தத்தை விட்டுட்டு உம்ம தர்சனத்துக்கு வந்துருவேன், உம்முடைய சிஷ்யனா ஆயிடுவேன், உம்முடைய பெயரையும் நான் வச்சுருவேன், என் கூட வச்சுப்பேன் தாசி நாமத்துல சொல்லிட்டு சிரிச்சார். உடனே அவர் ராமானுஜர பார்த்து கேட்டார், ஒரு கால் நீங்க தோத்துறீங்களா அப்படின்னு. ராமானுஜர் சிரிச்சுண்டே சொன்னார், என்ன சொன்னார், நாளைக்கு பாப்போமே. ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா, ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.